சரீரத்துக்குள்ள சர்வசாட்சியாக இருந்தது. சரீரத்துக்கு வெளியே இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் அறியக்கூடியதான யாதொரு புலன்கள் உண்டோ அந்த புலன்களை ஏவிக்கொண்டு அதே சமயத்தில் தான் அதால் ஏவப்படாமல் பார்க்கப்படாமல் அசங்கமாக ஒரு ஆத்மா இருக்க அப்படிங்கிற அம்சம் பிரஸ்ன பிரதிவச்சன வழியாக நம்மளுக்கு மதுள் கண்டத்தில் தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்க. ஆகையால் எல்லோருக்கும் எல்லா பதார்த்தத்துக்கும் உள்ளேயே இருந்து கொண்டு சர்வசாட்சியாக இருந்து கொண்டு அவர் உலகத்தினுடைய பதார்த்தங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார்னு சொன்ன பிறகு அந்தந்த பதார்த்தங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவை இந்த புலன்களை உலகத்தை எல்லாத்தையும் அறியக்கூடியதான புலன்கள் அதை அறிய முடியலை அப்படின்னு சொல்லி ஆகையால் அந்த ஸ்வரூபம் சாட்சியாக இருக்கு என்று அறிய வேண்டியதுதான்னு சொல்லி பிடிச்சார். பிறகு அவனுக்கு நிஜமாக சரியான ஞானம் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அச்சு அச்சுன்னு ஞானம் வந்ததுன்னா தப்போ இல்லையோ, அது அறியப்படும் பொருள் இல்லையே. ஆகையால் ஒருவேளை அவன் இதை நன்றாக அறிந்தேன்னு சொல்லியிருந்தானே, ஆனால் அந்த சிஷ்யனுக்கு சரியான ஒரு ஞானம் வரலேங்கிற அபிப்பிராயத்தில் அதை சரிப்படுத்தணும் எனக்கூடியதான எண்ணத்தில் என்ன பண்ணினார், அந்த தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக இப்போ யார் எந்த ஒரு ஸ்வரூபத்தை சொன்னாரே அதையே ஒருவேளை நீ இதை நன்றாக அறிந்தே என்று அறிந்தியானால் அது தப்பு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அது தப்புங்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை குருவானவர். ஆனால் என்ன சொல்றார், அறியப்பட்டது பிரம்மம் அப்படின்னு நீ நினைத்தியானால் இனிமேல விசாரம் பண்ண வேண்டியதுதான். ஆகையால் இதில் வந்து வேற விதமாக பண்ணுறதுக்கோ ஒரு வழியே இல்லை. நாம் யாவத் பர்யந்தம் அபரோட்ச சாட்சாத்காரம் வருதோ தாவத் பர்யந்தம் விசாரம் பண்ணியிருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை சொன்னார். அதுக்கு தான் தபஸுன்னு சொன்னார். இந்த தபஸுங்கிற பதத்துக்கு அநேகம் பேர் அநேக அர்த்தங்கள் அநேக காலகட்டங்கள் அறிந்து கொண்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்கே தபஸுன்னு அர்த்தம் சர்வதா சர்வ காலமும் நாம் எதை ஆச்சாரிய முகமாக அறிந்தோமோ அதை மரணம் பண்ணி யுக்திகள்னால இதுதான் என்று ஒரு தீர்மானமான ஒரு நம்பிக்கைக்கு வந்து தியானம் பண்றதுக்கு வசதியா இருக்கிற நிலைக்கு தபஸ்ன்னு பேர். இதுதான் சித்தாந்தம்னு தெரிஞ்ச பிறகு மனசு அதுலேயே தானா தனிச்சு நிற்கும். அப்பொழுது அது நிதித்தியாசனம்னு பேர். அதனால அபரோட்ச சாட்சாத்காரம் ஏற்படுத்த அதற்காக மீமாம்சமேவதே மன்னியே விதிதம் இதை நீ மறுபடியும் விசாரம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவன் பார்த்து விசாரம் பண்ண வேண்டியதான் இவர் சொல்லிட்டாரே அது எப்படின்னு அவன் சின்சியராக ஒரு மூலையில் உட்கார்ந்து இது எப்படி ஆகும் என்ன ஏது என்று நன்றாக பார்த்து அறிந்து அதுக்கப்புறம் அந்த தத்துவத்தினுடைய ஸ்வரூபத்தை தான் அறிந்தவனாய் அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். யோனஸ் தத்வேத தத்வேத நோனவேதேதி வேதச்சா. சரீரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியதான கட்டப்பட்டாதி பதார்த்தங்கள் இருக்குமையானால் அதை நம்ம ஞானத்துக்கு விஷயமாகலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் நாலெட்ஜ் ஆயிடலாம் அது. அதனால நன்றாக அறிந்தேன்னு சொல்லலாம். ஆனால் சரீரத்துக்கு உள்ள இருக்கிற பதார்த்தமானது அறிவுக்கு விஷயமாகாது. ஆகையால் ஆத்மாவை நான் அறிந்தேன் என்று சொல்வது தப்பு. அறிவுக்கு விஷயமாகுமேயானால் அது ஜடமாயிடும், சரீரத்துக்கு வெளியில் இருக்கிற பிரபஞ்ச பதார்த்தமாக ஆகிவிடும். ஆகையால் நன்றாக அறிந்தேன்னு சொல்ல முடியாது. ஆத்மாவை அறியலேன்னு சொல்லப்படாது. ஏன்னா எப்பொழுதுமே நான் தான் எனக்கூடியதான தோற்றம் இருந்துட்டே இருக்கு. ஆகையால் அதோடு மட்டும் இல்லாமல் ஆத்மா என்கிறது இருக்க தொட்டு தான் இந்த அனாத்மாவெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் ஆத்மா அறியலேன்னு சொல்ல முடியாது. ஆத்மா நன்றாக அறிந்தேன் ஆத்மாவைன்னு உங்களால் சொல்ல முடியல. ஆகையால் அது எப்படி இருக்குன்னு கட்டப்படாதுகள் மாதிரி அறியலை, அறியாமலும் இல்லை, அறிவு அறியாதமை இவ்விரண்டுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு. அப்படின்னு அறியறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தான் சொன்னார். சொல்றது மட்டுமல்ல, இதே விஷயம்தான் எங்க மற்ற வித்தியார்த்திகளுக்கால எல்லோருக்கும் இதுதான் அபிப்பிராயம் அப்படின்னு. யோ நகா தத்வேத, எங்களுக்குள்ள இதை இப்படி அறிந்தானோ, அறிந்த பொருளுக்கும் அறியாத பொருளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கோ அப்படி. இதுதான் பகவத்கீதையில எஸ்மாட் க்ஷரமதீதோகம் அக்ஷராதபி சோத்தம அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தம அப்படின்னு. அறியப்பட்டதான க்ஷரம் எனக்கூடியதான பதார்த்தங்களுக்கும், அறியப்படாதான அவ்யக்தமான அக்ஷரம் எனக்கூடியதான மாயேன பதார்த்தத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறவர் புருஷோத்தமம்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு மூலமாக இருக்கிறது மந்திரம் இது. இது அறியப்பட்டதா அறியப்படாதான பதார்த்தங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு பதார்த்தம் அப்படின்னு இது யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் நிஜமாக தெரிஞ்சான்னு சொல்லிவிட்டு, அதோட நிக்கல ஸ்ருதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். சிஷ்யனுக்கு நன்றாக வரும்படி சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ ஸ்ருதியே என்ன பண்ணுறது, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் உட்காந்து நானே சொல்றேன் ஆரம்பிச்சிருது. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் நீ விந்ததே. பிரதிபோத விதிதம் மதம், போதம்னா எண்ணம், மனசில் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, எண்ணங்கள் பறந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு எண்ணமும் பறக்கும் காலத்தில் அந்த எண்ணத்தில் ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. எப்பொழுது ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் எண்ணங்களில் ஏற்படுறதோ அப்பொழுது அந்த எண்ணமானது நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு ஒரு எண்ணம் வந்தது ஏனால் நான் இதை நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்ன மாத்திரத்தினால என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன நீங்க நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அது எப்படி தெரியறது, அந்த எண்ணம் உண்டானதுமே எண்ணத்துக்கு பின்னால் இருக்கிற பரமாத்மா அதை பார்க்கிறார். அதை பார்க்கிறாருன்னு என்ன அர்த்தம், நம்ம கண்ணை தருதுன்னு இதை பார்க்கணும்னு புஸ்தகத்தை படிக்கிற அவளை ஒன்றும் பார்க்கல, அங்கே இருக்க அவருக்கு முன்னால தெரியுது. இந்த எண்ணம் உண்டானதுமே அதனுடைய சுரூபம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடுறது. ஓஹோ இதை என்ன நினைக்கிறாரா, இதை நினைக்கிறாரா அப்படி. இப்படி ஒவ்வொரு எண்ணமும் வரும்பொழுது அந்த எண்ணத்தை அறிவராக எண்ணத்துக்கு சாட்சியாக ஒருத்தருக்கார். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் சாட்சியாக ஒரு பரமாத்மா இருக்கார் என்கிறது நாம் அறிந்தோமையானால், அப்படி அவர் அறியப்படுவாரையானால் அமிர்தத்வம் விந்தது. அப்ப என்ன, போதம் போதம் பிரதிவிதிதம் பை எவ்ரி தாட், ஒவ்வொரு எண்ணமும் வர வர அந்த எண்ணத்தினால் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு எண்ணத்துக்கு பின்னால் இருக்க அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முயற்சி பண்ணினோமையானா, பார்க்க முயற்சி பண்றதுன்னா ஒரு மூலையில் உட்கார்ந்து ஒரு எண்ணங்கள் வர காலத்தில் எண்ணங்கள்லாம் எப்படி வருது எப்படி வருது கொஞ்சம் தியானம் பண்ணிடலாம். இந்த எண்ணங்களுக்கு பிரகாசிக்க கூடியதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு தெரியும். அது எண்ணங்களோடு இருந்தால் விசிஷ்டமாக தெரியும். எண்ணங்கள் வரத்துக்கு முன்னால இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற ஸ்வரூபமா இருந்தால் சாதாரணமாக தெரியும். அப்படி ஒவ்வொரு எண்ணமும் வரும் காலத்தில் அந்த ஸ்வரூபமானது நன்றாக அறியப்படுகிறது என்கிற ஸ்வரூபத்தை நாம் வெகு நாளாக தெளிவாக அறிந்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்டதாக ஒரு ஸ்வரூபத்தை நாம் அறியணும் என்கிறதுக்காக, இவ்விரண்டுக்கும் அப்பாற்பட்டதாக யாத ஒரு தத்துவம் இருக்கோ அந்த தத்துவத்தை அறியும் முறை இது ஒண்ணுத்தான் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை எடுத்து சொன்னார். சொல்லிட்டு இதை அறிந்து கொண்டவனுக்கு தான் சார் அமிர்தத்வம். அமிர்தத்வம் எஸ்மாத், எக்காரணத்தினால் இப்படி அறிந்தால் அவன் அமிர்தத்வத்தை அறைகிறார். அமிர்தம் ஒண்ணுதானே, இப்பவே அவனுக்கு வில் பவர் இருக்குன்னு. ஆத்மன அவிந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம். இந்த ஆத்மாவை பார்த்ததுனால் அவனுக்கு என்ன சாரீரிகமான பலம் வந்தாச்சு. நீங்க பாட்டுக்கு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸா போட்டுட்டேன் ஒரு பலமும் கிடையாது. அவன் பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இருக்கான். எப்படிப்பட்டதான வாழ்க்கையில ஒரு கட்டம் வந்தாலும் பாத்துக்கிறான். சரீரத்துல குளிரா வெயிலா வெள்ளம் இல்லாம எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சரீரத்தை ஆனந்தமாக அவன் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான ஒரு வில் பவர் அவனுக்கு எப்படி வருது, இதனாலதான். ஆத்மன அவிந்த தே வீரியம் வித்யா விந்த தே மிரதம். இந்த ஞானமானது அவனுக்கு அனந்தமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்படின்னு இதுக்கு பலத்தை சொல்லி சொன்னார். இதுல பிரதிபோத விதிதம் மதம்ங்கிற அம்சம் வரைக்கும் அதுலயும் ஒரு பகுதி தான் பார்த்தோம் போன வாரத்துல. பிரதிபோத விதிதம், ஒவ்வொரு எண்ணமும் வர காலத்தில் அந்த எண்ணத்தினால் அறியப்படுபவர் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்ப இத சில சாஸ்திரத்துக்கு சேர்ந்தவா அல்லது வேற எண்ணம் இருக்கிறவா, இந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணணுங்கிறதுக்காக வேற விதமா முயற்சி பண்ணினவா, அவ சொன்னதான ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்து அது சரியாக இல்லையேன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்னு சொல்லவிட, இதோ நையாயிக்கன்னு சொல்றான், சாங்கியன்னு சொல்றான், அந்த அபிப்பிராயங்கள்லாம் நமக்கு வேண்டியது இல்லையே. நம்ம இப்ப மாடர்னா இருக்கோமே, பகத்பாதால் சொன்ன பாஷை நமக்கு கிளியரா புரியறது, அதுக்கப்புறம் அந்த பூர்வபட்சங்கள்லாம் சொல்லி இல்லாத கன்ஃபியூஸ் பண்றல, இப்படி எல்லாம் நினைக்க விட. ஏன்னா இது எதோ கேட்டுவிட்டு அப்படியே பரீட்சை எழுதுற கிரந்தம் இல்லை. இதை கேட்டு மறுபடியும் நீங்க அதை விசாரம் பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணிட்டு அந்த சாட்சாத்காரம் உமக்கு வரணும். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகும், சில சமயத்தில் நாம் அந்த கரெக்டாக எந்த ட்ராக் இருக்கோ அந்த தண்டவாளத்தினு ரயில் இறங்கினா போல் அழுதையானால் மறுபடியும் அந்த லெவலுக்கு வர்றது உங்களால் முடியாது. இது தப்பு வழியில் போயிடுதுன்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். அதற்காக என்ன பண்ணியிருக்கார், இப்படி இப்படி சொன்னால் என்னென்ன சிரமங்கள் வருது எனக்கூடியதான அம்சத்தை இப்போவே பார்த்து சொல்லியிருக்கார். ஆகையால் இந்த நியாயசாஸ்திரத்தில் அவ சொல்லதான என்ன எனக்கு வேண்டாம் சார் திரும்ப.